அதெல்லாம் சாதாரணமா ஆட்டுக்காரிய தலையில வச்சுட்டு பாருங்க அப்படிங்கிற பட்சத்துல இது எங்க இருந்து வந்தது? தலையில வச்சுட்டு இருக்கா கொஞ்சிட்டு இருக்கான்னு சொல்றது எங்க இருந்து வந்தது? முதன் முதல்ல பரமேஸ்வரனே அம்பாள பிரம்மரத்துல கொஞ்சம் இருக்கேன். ஏன்னா சமய மதம் வைதிக மதம் அப்படின்லாம் சொல்றது. இதயத்துல தியானம் பண்ணணும், பிரம்மரத்துல தியானம் பண்ணணும். அது ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் உருவங்களுக்கு நடுவுல வர பரியந்தம் அது உருவத்தோட இருக்கும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய உருவம் மற்றதான பிரம்மஸ்வரூபமா ஆகிவிடும். அதனாலதான் அதுக்கு பிரம்மரந்திரம்னு பேர். இது நம்ம உச்சி குழி இருக்கு பத்தில அந்த இடத்துல அங்கிருந்துதான் பரமாத்மா உள்ள இறங்கினார் அப்படின்னு நம்ம பிராணமல்ல ஆத்மா அங்கேதான் உள்ள இறங்கியிருக்க. அப்ப கிதயத்தெல்லாம் நமக்கு தெரிகிறது. ஐயா இந்த பிரம்மரந்திரம்னு பேர் வந்தது பிரம்மமானது அங்க தெரிகிறது இங்கிறதுக்காகத்தான். அப்படிப்பட்டதான் அந்த சுரூபம். நாம எங்க சுத்தினாலும் எப்படி சுத்தினாலும் இங்க போனாலும் அங்க போனாலும் உள்ள இருக்கக்கூடியதானா பரம்பொருள் அம்மா அல்லவா தியானம் பண்ணிட்டு இருக்கேன் அதான் பிரதர்ஷனம் பண்ணிருக்கேன். அசனாதி அசனாதி உட்கொள்ளக்கூடியது எது இருந்தாலும் பட்சியம் போஜ்யம் ஜோஷ்யம் லேக்கியம் என்னென்னமோ சாப்பிடுறோம். கடித்து சாப்பிடுறது, மென்று சாப்பிடுறது, குடிச்சு சாப்பிடுறது, நக்கி சாப்பிடுறது, இப்படி எல்லாம் என்ன மீதி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். அத்தனை பதார்த்தமும் என்னன்னா உள்ள இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு இது ஆகுதி கொடுத்துட்டு இருக்கு. நெருப்புல நெய்ய ஆகுதி கொடுக்கிறா போல நம்ம சரீரத்துக் கொண்டிருக்கக்கூடியதான இந்த பரம்பொருளுக்கு அம்பாளுக்கு நாங்கள் ஆகுதி கொடுக்கிறதா நினைத்துக் கொண்டிருக்கள். இப்படித்தான் நம்ம தியானம் பண்ணணும். எதை தியானம் பண்ணும் பொழுதும் நம்ம சாப்பிடும் பொழுதும் இந்த பகவானுக்கு கொடுத்து கொண்டிருக்கேன் என்ற தியானம் பண்றதுதான் உயர்ந்ததான முறை. அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். பிரணாம சம்பேதா நம்ம நமக்கா பண்றது படுத்துட்டு இருக்கோமே. அம்பாள் எல்லா பக்கத்துலயும் இருக்கா. சோ எங்க படுத்துட்டு இருக்காலும் உங்க சிறஸ் எங்க இருக்கோ அங்க அம்பாளுடைய பாதங்கள் இருக்கு. இப்படி நினைச்சிருக்கோம். பிரணாம சம்பேதா சுகம் அகில மாத்மா அர்ப்பணதுகா நாங்கள் பண்ணக்கூடியதான எந்தெந்த செயல் உண்டோ அதெல்லாம் அம்பாளுக்கு ஒரு சபரியா அவளுக்கு பண்ணக்கூடியதான ஒரு பூஜை அப்படின்னு நாம் பண்ணக்கூடியதான ஆறு விதமான செயல்கள் அம்மாருடைய பூஜையாக அமையட்டும். பேசக்கூடியது ஜபம், இது ஒரு ஐக்கியம். நம்ம பேச்சானது அம்மாருடைய ஜபம் அப்படின்னு ஐக்கியம். நம்மளுடைய சேட்டைகள்னா அம்பாளுக்கு முதிரை பண்றதுங்கிறது ஐக்கியம். நம்ம நடக்கிறது அம்பாளுக்கு பிரதட்சிணம்னு மூணாவது ஐக்கியம். நம்ம உட்கொள்ளக்கூடியதெல்லாம் அம்பாளுக்கு ஹோமம் பண்ணக்கூடியதான ஹோமம். நாங்கள்லாம் ஸ்திரீகள்லாம் ஹோமம் பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்படிங்கிறத இது பண்ணலாமே. நீங்க தியானம் பண்றதெல்லாம் அம்பாளுக்கு ஹோமம் நடந்துட்டா போறோம். ஹோமம் பண்ணினா என்ன பலமோ அந்த பலன் உங்களுக்கு வருது. அதே போல பிரணாமஸ்தம் வேதா நமஸ்காரம் பண்றது. நம்ம படுத்துக்கிறது எப்ப படுத்துட்டாலும் நம்ம அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்றோம்னு படுத்துருக்கோம். ஆறு மணி நேரம் படுத்துட்டாலும் ஆறு மணி நேரம் அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ண பலன் வரப்போறது பிரணாமஸ்தம் வேதா. இது ஐந்தாவது ஐக்கியம். அதே போலயே ஆறாவது சுகமகிலம் ஆத்மா அர்ப்பணத்துக்கா உங்களுக்கு எந்தெந்த சுகம் வேணும் என்பதற்கு எந்தெந்த செயல் பண்ணுகிறீர்களோ இதெல்லாம் அம்பாளுக்கு மரியாதை அம்பாளுக்கு பண்ணக்கூடியதான பூஜை. இப்படி ஆறு செயல்கள் ஆறு விதமாக அம்பாளுக்கு ஐக்கியம் பண்ணக்கூடியதா சொல்லியிருக்கு. கட்வேத ஐக்கியானது தான். இதை நினைக்கிறவாளுக்கு இப்படியே இருக்கிறவாளுக்கு 24 மணி நேரமும் அம்பாளோட மனசு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ஜென்மாவில் அவ அம்பாளை பார்க்கலாம். அம்பாள சாதாரணமாக நம்ம மனுஷியால் மாதிரியே நம்மளோட வந்து பேசுவா சொல்றதில் நேரா இல்லை. நேரா வந்து பேச முடியாது. நேரா வந்து அவங்களால பார்க்க முடியாது. ஏன்னா அந்த தேஜோமயமான சரீரம் கண்ணை கூசும் கண்ணை மூடிடும். மின்னல் அவங்களால பார்க்க முடியாதுல்லவா அதே விதமா அந்த சரீரம் தான் பார்க்க முடியாது. அதற்காக சொப்னத்துல காட்சி கொடுப்பா. சொப்னத்துல வெறும்னா காட்சி கொடுக்கறது மட்டும் இல்லாம உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவா. அந்த அனுகிரகத்தினால் நம்ம மனசு நிறைவு ஏற்படும். இந்த ஜென்மாவிலேயே ஆத்ம ஞானம் வரும். அதுக்கு மிக சிறந்ததான ஒரு ஸ்லோகம், உயர்ந்ததான ஒரு ஸ்லோகம். ஜபோ ஜல்ப செல்வம் சகலமம் விமுத்ராஜிரஜனாகிவிதி பிரணாம சம்வேத சுகமகிலம் ஆத்மா பணதுகாபத்யாபத்யாயஸ்தவபவது என்மே விலசிதம் அப்படின்னு மிக சிறந்ததான உயர்ந்ததான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்லோகத்தை ஒரு மந்திரத்தை பார்த்தோம். இது வெறும் ஸ்லோகம் கிடையாது, இது மந்திரம். மந்திரம் குருமுகமாக அறியறதுங்கிறது ஒரு வழி. அப்படி குருமுகமா அணிய முடியாதவர்களுக்கு இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே அந்த பலம் ஏற்படும் அப்படின்னு இது ஆத்ம தர்சன உபாயம் ஒன்று சொன்னேன். அதற்கு பிறகு அடுத்ததாக மாங்கல்ய பிரயோகம். நம்ம வெகு நாட்கள் வாழணும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கு. அபபுரத்தி ஒரு நாளும் வரப்படாதுங்கிற ஆசை எல்லோருக்கும் இருக்கு. வெறுமனை வாழறது மட்டும் இல்லை சார், அரோக திருடகாசனான வாழணும். உயிர் இருக்குது இருக்கே இருக்க முடியாது. நம்ம எல்லா காரியமும் பண்ணணும். வயதான பரியந்தான் 100 வயசுன்னா 100 வயசும் அந்த கடைசி நாள் கூட நடந்து போய் நம்ம காரியத்தை நம்ம பண்ணிக்கணும். அப்படி இருக்கணும். உடம்புல வியாதி வைக்க இல்லாம இருக்கணும். அதுதான் வியாதி இல்லாம இருக்கிறதே அது ரொம்ப உயர்ந்ததான ஒரு வரம். அப்படிப்பட்டதான ஒரு வரத்தை நாமும் அடையணும், நம்ம வீட்டுல இருக்கிறவாலும் அடையணும். முக்கியமாக ஸ்திரீகளுக்கு அவ குருட்டல் சௌக்கியமா இருக்கு. பெருமான பூச்சில அது விட்டுட்டு இருந்தா போறாது, அவளுக்கு பரிதவியம் பண்ணிட்டு இருக்கிறது இல்ல. எப்படி இருக்கணும், அவளும் சௌக்கியமாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக தன் காரியத்தை தான் பண்ணி கொண்டிருக்கா போலயும் இருக்கணும். அதே போல நாமும் இருக்கணும். நாம் இருந்து பரிதவியம் பண்ண முடியாம அவ நமக்கு மன்ற போல இருந்தாலும் கஷ்டம்தான். யாரு சரியா இல்லாத போனாலும் உடம்பு இல்லாத போனாலும் கஷ்டம்தான். அப்ப எல்லோருக்கும் மனசுக்கு தைரியம் இருக்கணும், உடம்புல சரீரத்துல தைரியம் இருக்கணும், அப்படி பலம் இருக்கணும், சந்தோஷமாகவும் இருக்கணும். ஒரு இடத்துல ஒருவர் இன்னொரு இடத்துல இருவர் இன்னொருத்தர் இருந்தாருன்னா போறாரு. தாம்பத்தியம் நன்றா அமைஞ்சிருக்கணும். தாம்பத்தியம்னு சொன்னா அந்த பதத்துக்கு ஜாயாபதி ஜம்பதி தம்பதினு பேரு. ஜாயாபதி ஜாயான்னு ஆத்துக்காரி, பத்தின்னு ஆத்துக்காரர். இந்த ஜாயாபதி ஆத்துக்காரி ஆத்துக்காரர் ரெண்டும் சேர்ந்து ஒரு யூனிட். அதான் நம்ம தேசத்துல ஒரு விசேஷம். அந்த ஜாயாபதிங்கிற பதத்துல பாணினி சூத்திரத்தினால அதுக்கு தம் ஜம் ரெண்டு சொல்லிருக்காரு. தம்பதினு சொன்னாலும் ஆத்துக்காரி ஆத்துக்காரம் அர்த்தம், ஜம்பதினு சொன்னாலும் அதேதான் அர்த்தம். இந்த தம்பதியா இருக்கக்கூடியதான ஒரு நிலை இருக்க பத்தல, அந்த நிலையானது ரெண்டு பேருக்கும் இருக்கணும். மனசு ஒருத்தருக்கு ஒத்து போகணும். ஒத்து போகணும்னா இந்த அம்மா நினைக்கிறது அவர் நினைக்கணும், இந்த அம்மா இதை பண்ணினா நல்லா இருக்கேன் நானும் அதே நினைச்சேக்கணும். போய் சொல்றாரு சார் இவர் வேற நினைச்சார் சார் அப்படின்னு கூட நினைக்கணும். அப்படி நினைச்சால் அதுதான் ஆதர்ச தாம்பத்தியம். அப்படிப்பட்டதான ஒரு ஆதர்ச தாம்பத்தியம் வரணுமே ஆனால் அதுக்கு பகவத் அனுகிரகம் வரணும். இதற்காகத்தான் ஜாதகத்துல நட்சத்திர பொருத்தம் இருக்க, மன பொருத்தம் இருக்க, யோனி பொருத்தம் இருக்க, என்னென்னவோ பேச்சலாம் பத்தல. ஆனா இவைகள்லாம் இருக்கிறது இல்லை, எல்லோருக்கும் இல்லாமல் இருக்காது. ஏன்னா 27 நட்சத்திரத்துல ஒரே மாதிரி இருக்குமா, எப்பவும் இருக்காது. ஆனாலும் அது இருக்கணும் என்று சொல்லுவோமே ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், இருக்கிறத நாம் எப்படி வரவழைச்சுக்கணும், அந்த தாம்பத்தியத்தை நாம் எப்படி வரவழைச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோமே என அதை வரவழைத்துக் கொள்ளக்கூடியதான உபாயத்தை நமக்கு சொல்றார். இது அம்பால பூஜை பண்ணக்கூடியது. இது பண்ணினுமையானால் அந்யோன்யமான ஒரு நிலை அவளுக்கு வரும். இது அந்யோன்யமான நிலை இருக்கு பார்த்தல, இது எங்க ஆரம்பிச்சது, பார்வதி வரவேற்கிறாங்க ஆரம்பிச்சது. என்ன அம்பாள அடையணும் என்பதற்காகவே தபஸ் பண்ணினார். தட்சனுடைய பெண்ணா பிறந்த பிறகு அந்த சரீரத்தை தியாகம் பண்ண வேண்டியதான நிபந்தனை ஏற்பட்டது. யோகாக்கினையில சரீரத்தை தியாகம் பண்ணிட்டார். அதனால பரமேஸ்வரன் பண்ண மறுபடியும் தபஸ் பண்ணினார். அம்பாளையே அடையணும். அதே போலயே பார்வதியா பிறந்ததான அம்பாள் நான் என்ன பண்ணினா பரமேஸ்வரனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு மறுபடியும் தபஸ் பண்ணினார். அப்படி ஒவ்வொருத்தருடைய தபத்தினுடைய பலமாக ஒவ்வொருத்தருக்கு ஏற்பட்டது. அதே போல விவாகம்னு ஒண்ணு சொன்ன பார்த்தா அது அவாவாளுக்கு முன்னாலேயே ஏற்பட்டது. அது ஏதோ தனியா நம்ம நினைக்கிறதுன்னு இல்லை. மேரேஜ் சார் மேடு ஹெவனுங்கிறானோ இல்லையோ அது நிஜமா. என்ன 100 எல்லாம் எங்கெங்கயோ ஏதேதோ 100 நூற்றுக்கணக்கான ஆந்திர பெண்களை பார்த்து சொஞ்சி வச்சு சாப்பிட்டு ஏதோ நன்னா இல்லையம்மா கடைசியில எங்க இருக்குன்னு கீழ்நாட்டில் இருக்கிற பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பான். ஈரட விவகாரம் தெரியாது உங்களுக்கு, யாருக்கு எங்க அமைஞ்சிருக்காங்கிறது இவாளுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. அதை முடிஞ்ச பிறகுதான் இவாளுக்கு தெரியும். எல்லாம் தெய்வ ரகசியம். நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்னென்னமோ கால்குலேட் பண்ணுவேன். எது அமையுமோ அப்படிதான் அமையும். இப்போ விவாக பக்தி என்கிறது ஜன்மாந்தரத்துல ஏற்படுறது. என்ன இருக்கு என்ன அப்படின்னு நம்ம கடைகள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி பார்க்கலாம், வேற ஏதாவது நினைக்கலாம். ஆனா கடைகள் எது ஏற்படுமோ அதுதான் ஏற்படும், மற்றவர்கள் ஏற்படும். இப்படி இந்த ஏற்பட்ட பிறகு இவன் தனியா ஒரு இடத்துல வளர்ந்துருக்கான், அது தகுந்ததான அந்த சந்தர்ப்பங்கள்ல வாழ்ந்திருக்கலாம். அதே போல அந்த பெண்ணும் ஒரு இடத்துல பிறந்திருக்கான், அங்க இருக்கக்கூடியதான சூழ்நிலைகள், அங்க இருக்கிற வாசனைகள், அங்க இருக்கக்கூடியதான பழக்க வழக்கங்கள், அதுக்கு தகுந்தா போல அவன் பிறந்திருக்கான். இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒன்றாக இருக்கணும்னு சொன்னா அது ரொம்ப இந்த காலத்துல. பழைய நாட்டுல 8-10 வயசுக்கெல்லாம் விவாகம் பண்ணி விடுவான். விவாகம் பண்ண பிறகு அந்த பெண்ணானவள் இந்த ஆத்துல இருப்பான், அப்பப்ப வந்து வந்து போயிட்டு இருப்பான். இந்த ஆத்து வழக்குகள்லாம் தெரியும், இந்த ஆத்துல இருக்கக்கூடிய மாமியார் இருக்கிறவ அவளுக்கு அந்த சின்ன வயசுல அந்த வித்தியாசமும் தெரியாது, எல்லாரும் அடங்கி நடந்திருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுப்பான். ஒரு வயது வந்தப்பறம் 20 வயதானபிற அவெல்லாம் பழகி போயிடுறான், அதனால அந்த வித்தியாசம் தெரியாது, டிரான்ஸ்மிஷன் ஸ்மூத்தா இருக்கும். இப்ப கல்யாணம் ஆனதே 25-28, என்ன விவகாரம் சார், அவன் உத்தியோகத்துல போகணும், கொஞ்ச நாள் செட்டில் ஆகணும், ஆத்துல அவாத்துல இருக்கக்கூடியதான காசு கட்டங்கள்லாம் ஆகணும், என் கல்யாணத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சிருக்கணும், இப்படி எல்லாம் என்னென்னமோ ஒரு நினைச்சுட்டு இருக்காவா. அவ நினைக்கிறது தப்புன்னு சொன்னாலும் அவாட்டி அபிப்பிராயம் இல்லை, என்ன பகவான் ஒவ்வொருவருக்கும் இண்டிபெண்டாக ஒரு மனசு கொடுத்துருங்க, ஆனா அவ அப்படி நினைக்கிறது தப்பு என்று சொன்னது இல்லை. ஆனா என்ன, இந்த காலத்தினுடைய அனுகுணமாக அவ அப்படி இருந்துட்டு இருக்கா. அதே போல அதற்கு பிறகு அது சின்னதாக இருக்கும் பொழுது வளையாவது வயதான பிறகு வளையுமோ, அது ஒண்ணு. ரெண்டாவது என்ன, ஒவ்வொருத்தராத்திலையும் ஒரே ஒரு பொண்ணுதான் இருக்கா, ஒரு பையன் தான் இருக்கா, எல்லோருக்கும் அவ எல்லாம் அபிமானத்தை கொட்டி வளர்க்கிறான், அவளுக்கு அகங்காரம் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப என்ன, இன்னொருத்தர் சொன்ன வார்த்தை கேட்கணும்னு அந்த ஈகோ ஒத்துக்க மாட்டேங்குது. ஏ ஒரே பொண்ணு அபிமானத்தோட வளர்ந்துருக்கா, அவன் சொன்னதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கா, இன்னொரு இடத்துல நான் சொன்னேன் கேட்டேன், எங்க அம்மா அப்பாவே என்ன அதெல்லாம் நீதியா நடத்துறது, அது இவாளுங்க இந்த ஜெனரேஷன் எப்படி இருக்கு. இது ரெண்டு பேரும் மனசு ஒத்து போகணும்னா இந்த காலத்துல கட்டமா இருக்கு. ஆனா வசூலெல்லாம் ஒத்து போகணும், இது ஒத்து போகணுங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு அந்த பாரதி பரமேஸ்வரன் இருப்பாங்க. அங்க முதல்ல எப்படி இருந்து தெரியுமா, பாரதி பரமேஸ்வரனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு வந்தால் பரமேஸ்வரன் தன்னுடைய விவாக தன்னுடைய ஒரு இது ஜபத்தை இருக்க இடையூறு பண்ணினான் மன்மதன். என்ன பண்ணினான் தெரியுமா, மூணாவது கண்ணை திறந்தார். அவ்வளவு என்ன ஆச்சுன்னா, மன்மதனுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பஸ்மமா போயிடும், ஒரு கணம் தான், இப்படி கண்ணை திறந்தார், எதிர்க்கு இருக்கக்கூடியதான் மன்மதன் போயிட்டார். ஆனா மன்மதனுடைய ஆத்துக்காரி லட்சி தேவி என்ன பண்ணா தெரியுமா, நேரம் வந்து அம்மாளுடைய கார்ல வந்து விழுந்தான், அம்மா எனக்கு இப்படி ஒரு பாபம் வந்தாச்சு, எங்க ஆத்துக்காரர்கள் சொல்லிட்டேன், குருடன் இல்லாதுப்பானா வாழ்க்கையில என்னன்னு என்ன சொல்லுவான்னு உங்களுக்கு தெரியும், இது நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா எனக்கு பனிஷ்மெண்ட் நீங்க கொடுத்துருக்கலாம், நான் ஒரு தப்பும் பண்ணல, ஆனா இந்த பனிஷ்மெண்ட் எனக்கு வந்திருக்கே, இதை காப்பாற்றப்படாதான்னு அப்பால கேட்டேன். சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வசியாஸ்திஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு தன்னை சரண அடைஞ்ச வாழ்க்கை ஒரு தரம் பவானி துவம் தாசே அப்படின்னு கேட்கும் பொழுதே சாகித்யத்தை கொடுக்கக்கூடியதான அம்பாள் இப்படி கேட்டதான அந்த ரதி தேவிக்கு என்ன பண்ணாடா, கவலைப்படாதேன்னு அழுகிறது. உனக்கு என்ன வேணுமோ அது நிச்சயமா கிடைக்கிறது, கவலைப்படாதேன்னு சரி நம்மளை பூஜை பண்ணிட்டு இருந்தா விவாகம் ஆச்சு. என்ன பண்ணினா தெரியுமா, அந்த மன்மதனை எந்த மன்மதனை பரமேஸ்வரன் எதிர்த்தாரோ அந்த மன்மதனை மறுபடியும் உயிரோட பண்றலாம், காம சஞ்சீவன உடனே எந்த மன்மதனை கொண்டாலோ காமாரியா இருந்தாரோ அவைய மாத்திட்டான். அப்ப என்ன ஆச்சு, விவாகத்துல என்ன சார் இதுதான் அந்யோன்ய தாம்பத்தியமா அப்படின்னு கேட்கப்படாது. அதுக்கப்புறம் எப்படி போயிருக்கா தெரியுமா, அப்ப ரெண்டு பேரும் ரெண்டு சரீரம் ஒரு சரீரமா, அதனால ரெண்டு பேரும் ஒன்றாக ஆகணும், ஒரு மனதாக ஆகணும்னு சொன்னா அதுக்கு பார்வதி பரமேஸ்வர அவட்ட திருஷ்டாந்தம். அப்படிப்பட்டதான ஒரு அபிமானம் வரணும், ரெண்டு பேரும் ரெண்டு உடலா இருந்தாலும் ஒரு மனதாக செயல்படணும், இதான் நம்ம நாட்டுல முக்கியமா, எந்த ஊர்லயும் அது முக்கியம்தான், ஆனா அந்த ஊர்ல எல்லாம் வெளியூர்ல எல்லாம் என்ன அவளுடைய வாழ்க்கை இருக்கு, இந்த ஊர்ல போகத்தை அனுபவிக்கணும் என்கிறதே அவளுடைய கண்ணோட்டம், லைஃப் இஸ் லிவ் அப்படிங்கிற அவ. நாம அப்படி இல்லை, லைஃப் எதுக்க உயர்ந்ததான ஒரு நிலையை நாம் அடையணும், அதற்காக இது படி எட்டு. நம்ம ஊர்ல வாழ்க்கையானது தர்மத்தை செய்வதற்காக, நம்ம ஊர்ல வாழ்க்கையானது அறம் பொருள் இன்பம் வீடு இன்பம்ங்கிறது மூணாவது தான், முதல்ல அறம், தர்மத்தை பண்ணதோ காது சம்பாதிக்க அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணதோ எப்படி மோட்சத்துக்கு விரோதம் இல்லாமல் என்ஜாய் பண்ணதோ, ஆகையால் நமக்கு தர்மம் தான் முக்கியம். அந்த தர்மத்துக்கு ஒத்துழைக்கிறவள் தர்ம பத்னி. அதனால்தான் விவாகம் ஆகும் பொழுது சீதா தேவியை கொடுக்கும் பொழுது ஜனகர் இயம் சீதா மமசுதா சக தர்ம ஜரீதவா. சக்கரவர்த்தியா இருக்கார் உலகம் முழுக்க தன் கையில இருக்கு. அந்த பெண்ணை மகாலட்சுமியை கொடுக்கிற இயம் சீதா மமசுதா சக தர்ம ஜரீதவா. உனக்கு கூட ஒத்துழைக்கி தர்மத்தை பண்ணுவாங்கிற எவ்வளவு காசு கொடுக்கவோ அது தயாரிக்கேன். அது பிரயோஜனம் இல்லை. ஒரு இன்னைக்கு ஒரு யாகம் பண்றேன் சொன்னா இனி முடியாது அப்படின்னு சொன்னா அப்புறம் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு யாகம் பண்ணணும், ஒரு ஹோமம் பண்ணணும், இந்த மாதிரி பக்கத்துல இருக்கணும், அப்பதான் பலத்தை கொடுக்கும். இன்னி பண்ணா நீங்க பண்ண முடியாது. அதான் கிரகஸ்தாசிரமத்துல ஒரு அட்வான்டேஜ், ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சன்னியாசாசிரமத்துல அது இல்லை, யாரையும் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. அவர் பாட்டுக்கு 24 மணி நேரம் ஜபம் பண்ணிட்டே இருக்கலாம். முடியுமா சார்? அது முடியல. சன்னியாசிகள் நம்மளை விட ரொம்ப பிஸியா இருக்கு. ஆனால் கிரகஸ்தாசிரமத்துல என்னன்னா ரெண்டு பேர் வந்த உடம்பும் வேணும். அதே போல அந்த அம்மா அமாவாசை சோமவாரம் விரதம், நாளைக்கு ஒரு விரதம், இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். என்னென்னைக்கு சோமவாரமாக திங்கக்கிழமையாக அமாவாசை வருதோ அன்னைக்கு ஒரு விரதம், விசேஷமான ஒரு விரதம். இந்த தினமானது ரொம்ப விசேஷம். அது சாதாரணமாக என்ன விசேஷம் நடக்கிறதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். ஸ்திரீகள்லாம் அரச விரதம் பிரதர்ஷனம் பண்ணணும், 41 பிரதட்சிணம் பண்ணணும். இந்த பிரதட்சிணம் பண்ணினா அதனால என்ன லாபம் வருதுன்னு பார்த்தோம். அது 2-3 விதமாக சொல்லியிருக்க. முதல்ல என்ன பண்றதுன்னா அவளுடைய சரீரத்துல இருக்கக்கூடியதான எல்லா வியாதியும் போறோம். அமாவாசை இன்னைக்கு என்ன அமாவாசையில விசேஷம் அரசமரத்துக்கு டெய்லி பவர் இல்லையான்னு கேட்கக்கூடாது. அமாவாசை இன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே நேர் கோடல இருக்க. அப்படின்னு அமாவாசை சூரியனும் சந்திரனும் ஒரே போட்டல் இருக்க பூமியோட. அதனால என்னாச்சு, சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ரெண்டு பேருக்கு இந்த பூமியை இருக்கக்கூடியதான சக்தி அதிகமாக. அப்படிப்பட்டதான அந்த பவர் ஜாஸ்தியா இருக்கும் பொழுது இந்த அரச மரத்துல ஏற்படக்கூடியதான ஒரு பவர் இருக்கு பட்சத்துல உடம்பை காப்பாற்றக்கூடியதான சக்தி அதிகரிக்கிறது. அன்னைக்கு இவ பிரதட்சிணம் பண்ணினேன் ஆனால் அந்த அரசவரத்து மேல இருக்கக்கூடியதான காசு இருக்க இவளுக்கு பலத்தை கொடுக்கும். அதனால்தான் பிள்ளையார் அரசவரத்தை கீழே உட்கார்ந்து இருக்க. எதற்காக பிள்ளையார் பலத்தை சொல்றார்? அவர் சாரீரிகமான பலத்தை கொடுக்கிறவர். அதனால பலம் சௌக்கியமா இருக்கணும், நம்ம ஆரோக்கிய திருடகாசரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சவாள். அந்த அரச மரத்துல அதுலயும் சில சமயத்துல என்ன பண்ணுவோம், அந்த அரச மரத்துக்கு மேல அதனுடைய ஒரு ஓட்டையில ஒரு வேகம் பழத்தை போட்டு வச்சிடும். அந்த வேகமும் சேர்ந்ததுன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப விஷயம். அப்படி அவளுக்கு ஆரோக்கியமான சக்தியை கொடுத்தோம். அதுக்கு ஒண்ணு இந்த அரச மரத்தினுடைய ஒரு வாசனை போக இருக்கிறதுல இதுக்கு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். அதனாலதான் ஹோமம் பண்ற காலத்துல அரசு சமைத்த ஹோமம் பண்றோம். அரச மரத்துக்கு விருட்சராஜான்னு பேர், விருட்சராஜாய தேனம அப்படின்னு சொல்றது. அரசன்னு பேரை வச்சிருக்கா. இந்த அரச மரத்துக்கு அரசன்னு பேர் வைக்கிறது என்னன்னா பரங்களுக்குள்ள ராஜா. இந்த ராஜாவா இருக்கிறவருக்கு என்ன தன்மை கேட்டோம்னா உங்களுக்கு எல்லாத்தையும் காப்பாத்துக்க. சபிதா பிதர தேடம் கேவலம் ஜன்ம ஹேதமஹா ரகுவம்சத்துல சொல்லும் பொழுது ராஜா எப்படி இருந்தாரா திலீபன், அங்கே அந்த ஊர்ல பிறந்தவா எல்லோருக்கும் உங்க அதுல குழந்தை பிறந்திருக்கா. அடுத்த நாள் டிரெஸ் வந்துடும், பால் பாட்டல் வந்துடும், ஒரு தரம் ஏதோ லாட்சணமா கொடுக்கறது இல்ல. அப்பப்ப அப்பப்ப வந்துட்டே இருக்குமா. அந்த குழந்தைக்கு ஸ்கூல்ல சேர்க்கிற பரியந்தம் அரசாங்கத்துல வந்துட்டு இருக்கும். என்ன ஏதோ உடம்பு வந்ததுன்னா டாக்டர் வந்து பாப்பேன். அப்பா என்ன சார் பண்றார் சார், பிறக்கிறதுக்கு காரணமா இருக்காரு அவ்வளவுதான் சார். சபிதா பிதரஸ்தேதா கேவலம் ஜென்ம ஹேதவா அப்படி காப்பாத்தினாரா. ஒரு கவர்மெண்ட் இருந்ததுன்னா ஒரு ராஜாவா இருந்ததுன்னா அப்படி இருந்த ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைய பிறக்கத்திலிருந்து அவர் தனியாக வரப்படுகிறது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் இருந்துட்டார். அதான் ராஜாங்கம் இருக்கு. அது மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு உடம்புல என்ன வியாதி வந்தாலும் அத்தனை வியாதியும் போக்கடிக்கிறதுக்கு மருந்து அங்கே இருக்கு. அதனால முக்கியமாக அமாவாசைக்கு திங்கக்கிழமையா வந்தது என்னால் அதை விடப்படாது. அரசவர பிரதட்சணம் பண்ணுவா, ராமத்தவர் பிரதட்சணம் பண்ணுவா. அது பண்ணும் பொழுது அங்கே உள்ளே பிள்ளையார் இருப்பார். அந்த பிள்ளையாருக்கு பிரதட்சணம் பண்ணினா போல ஆயிடுது, இதுவும் ஆயிடுது. அதற்கு மேல இன்னொரு விசேஷம் இருக்கு. அந்த அரச மரமானது சாதாரணமா ஸ்திரீகள் தான் பிரதட்சணம் பண்ணுவா, புருஷன் பிரதட்சணம் பண்ணப்படாதுன்னு சொல்வாளே சார். இப்படி என்ன சில பேர் நினைக்கிறார். வருத்தப்படாதுன்னு இல்லை, அது ஸ்திரீ சரீரமா இருக்குமே ஆனால் அந்த சரீரத்தை அவளுக்கு புத்திரோத்பாதன சாமர்த்தியம் வரும் அப்படின்னு அவளுக்கு பெர்டிலிட்டி அது வரும். குழந்தைகள் பிறக்காத இருக்கிற வாழ்க்கையில கர்ணம் பிரதிஷ்ண பண்ணினால் அவளுக்கு அந்த புத்திரோத்பாதன சாமர்த்தியம் ஏற்படும். சாதாரண வசனம் சொல்லுவாங்க, அரசு இருந்தாலும் அடிவேலை தொட்டாளா பிடிப்பான். அதுக்கு காரணம் என்ன, அது மாதிரி ஒரு அவ்வளவு பலம் உண்டு வேதங்கள்ல நமக்கு தெரியாது. இது என்ன அதை பார்க்கறதும் இல்லை, படிக்கிறதும் இல்லை, படிச்சவா சொல்றதும் இல்லை. அப்படி பழைய நாள்ல ஒவ்வொரு கிராமத்திலையும் பெரியவா இருப்பா, அவ சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு இருப்பா, எல்லாமும் தெரிஞ்சுன்றது. இன்னைக்கு என்ன ஆயிடுது, நம்ம கேட்கறது இல்ல பார்க்கிறோம். 24 மணி நேரமும் 100 சேனல் பாக்குறோம். அதுக்கு பாக்குறது மட்டும் இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கா, வேற ஏதோ டிவியோ அதோ ஏதோ ஏதோ ஒன்று பார்த்துட்டே இருக்காங்க. பார்க்க வேண்டும், பார்க்கறது தப்புன்னு சொல்லல. நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றது, காத தெய்வீ சம்பத்துன்னு சொல்றோம், கண்ண மானுஷி சம்பத்துன்னு சொல்றோம். கேட்கறதுனாலதான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அந்த கேட்கும் பொழுது பெரியவர் சொல்ற, நம்ம கேட்கிறோம் எனக்குடியதான் வினயத்தோட வந்து சேரும். இந்த பெர்டிலிட்டிங்கிற ஒரு விவகாரம் ஸ்திரீகளுக்கு வேண்டி இருக்கிறதுனால பாடுத்து வரும். அதனால ஒரு தோஷமும் இல்லாமல் அது வரும் என்பதற்காக சொல்வார். இன்னொன்னு, அமாவாசைக்கு ஏதாவது தானம் பண்ணினா பிதிரு தேவதைகளுக்கு ரொம்ப விசேஷம். பிதிரு தேவதைகளுடைய சாபம் இருக்கிறதுனால்தான் பயத்து வலி வர்றது. அதே போல மாதவிடுப்பு சமயத்துல ரொம்ப வலிக்கிறது. அதுவும் இல்லாம புத்திரோத்பத்தி ஆகாம இருக்கிறது. இப்படிப்பட்டதான தோஷங்கள்லாம் இருக்க, இதெல்லாம் போக்குறதுக்கு இது ஒழுங்கா வழி. அதே போலயே காலமே பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, இதுல சாஸ்திரங்கள் சொன்னது. இந்த கழிவு ஜலம் அப்படின்னா அரிசியை அலம்பி அந்த ஜலம் இருக்கிறதுல அதை பசு மாட்டை கொடுப்போம். இப்ப அதை நம்மளே சாப்பிடுவோம். எங்க குக்கர்ல அதே வந்து சாப்பிடுறேன் பண்ணலையே சார், நம்ம பசுமாடா ஆயிட்டோம் அவ்வளவுதான் வராது. டாக்டரும் என்ன சொல்ற தெரியுமா, கீரை சாப்பிடுங்க சார் இருக்கிறோம். எந்த ஜென்மாவில சிவபூஜை பண்ணிடோ இந்த ஜென்மாவில நந்தி ஆயிடு சாப்பிடா அப்படின்னு ஏதோ சாப்பிடா. நான் ஒண்ணும் சொல்லல, டாக்டர் ஒண்ணும் சொல்லல, கீரை சாப்பிடப்படாதுன்னு நான் சொல்லல. விவகாரம் என்னன்னா இப்ப கடைசியில் பில்ல சாப்பிடுன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டான். இல்ல நேரம் சாப்பிட வேண்டாம், கொஞ்சம் எஃபர்ட் பண்ணி சாப்பிடணும். ஏதோ ஒண்ணு விவகாரம் நடக்கிறது ஒண்ணுதான். ஆனா இது எதற்காக சொல்றாங்கிறது கவனிக்கணும். அந்த அரச மரத்துக்கு இத்தனை விவகாரம் உண்டு. அதனால பித்ரு தேவதைகளுக்கு ஏதாவது சிரார்த்தாதிகள் தர்ப்பணாதிகள் பண்ணாம சில பேருக்கு மரண சந்தர்ப்பத்துல அப்படி தெரியாம போயிடுது, இதை பண்ணாம விட்டு போயிடுது. விரோதங்கள் மனுஷாளுக்கு பாருங்க கிராமாந்திரத்துல, அவ நடத்தினா நான் போவே மாட்டேன் சார்பா, சொந்த பெரியப்பா சின்னப்பாவா இருக்கும், மாமாவா இருக்கும், அந்த அதுக்கு இந்த அதுக்கு விரோதம், இதுக்கு இங்க அதுல இருந்து கடன் அங்கே போகணும் வரும். இருந்தாலும் சில சந்தர்ப்பத்துல விரோதம் வரும். அதனால என்னாகும், சந்ததியை அஃபெக்ட் பண்ணும். அவைகள் எல்லாம் போறதுக்கு வழி இந்த அமாவாசை விரதம். ஆனா இந்த விரதம் பண்ணணுமே ஆனால் என்ன வேணும்னா ஆத்துக்காரருடைய பர்மிஷன் வேணும். காரணம் இன்னைக்கு நான் விரதம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அவர் ரொம்ப தைரியம் அவருக்கு இல்லை. இருந்தாலும் போனாலும் மனசுல ஏதாவது சொன்னாலும் அவர் நடந்து இல்லேன்னு சொன்னா அது பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது சாஸ்திரம். அவர் என்ன பெரிய கொம்பனும், எங்கிட்டமா நான் பண்றேன், நான் கூட பகவான் பண்ண மாட்டாரோ, பலத்தை கொடுக்க மாட்டாரா, செய்த கர்மா பலத்தை கொடுக்கும். ராஜே வருது குக்கர்ல சமைச்ச அண்ணன் மாறுது, அவர் பர்மிஷன் இருந்தா தான் வருமா, இப்படி எல்லாம் பேச எனக்கும் தெரியும். ஆனா இது சாஸ்திரம், அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது. இந்த கிரகசாஸ்திரத்துல இவர்கள் எல்லாம் பேசுறோம்.